சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை May 5, 2024. தலைப்பு: நித்திய தண்டனை. கோல்டன் உரை. ஏசாயா: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா சங்கீதம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீட்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய்கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஆதியாகமம். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடே கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி, யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட்டே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பச்சமாய் பேசினான். யோவான். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றஞ்சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் இங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மத்தேயு. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றஞ்செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோகராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். நாளாகமம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். சங்கீதம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் இரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இறங்கும், நாட்டோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை. கொரிந்தியர். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மத்தேயு. வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறித்தவத்தின் அறிவியல் கோதுமையிலிருந்து பதரை பிரிக்க கையில் விசிறியுடன் வருகிறது. விஞ்ஞானம் கடவுளை சரியானதாக அறிவிக்கும். மேலும் கிறிஸ்தவம் இந்த அறிவிப்பையும் அதன் தெய்வீக கொள்கையையும் நிரூபிக்கும். இது மனிதகுலத்தை உடல் ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சிறந்ததாக்கும். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கிறிஸ்துவர் அறிவியல் உடல் உணர்வுகளின் சான்றுகளை விட உயர்கிறது. ஆனால் நீங்கள் பாவத்தை விட உயர்ந்திருக்கவில்லை என்றால் தீமைக்கு உங்கள் குருட்டுத்தன்மையை அல்லது நீங்கள் அறிந்த மற்றும் செய்யாத நன்மைக்காக உங்களை வாழ்த்தாதீர்கள். ஒரு நேர்மையற்ற நிலைப்பாடு கிறிஸ்தவ விஞ்ஞானத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியுங்கள் என்ற இயேசுவின் பிரார்த்தனை மன்னிப்புக்கான விதிமுறைகளையும் குறிப்பிட்டது. விபச்சாரம் செய்த பெண்ணை மன்னிக்கும் போது, போ இனி பாவம் செய்யாதே என்றார். பாவத்திற்கும் மன்னிக்கும் நம்பிக்கைக்கும் இடையே ஊசல் போல அதிர்வுறும் சுயநலம் மற்றும் சிற்றின்பம் நிலையான பின்னடைவை ஏற்படுத்துகிறது. நமது தார்மீக முன்னேற்றம் மெதுவாக இருக்கும். கிறிஸ்துவின் கோரிக்கையை எழுப்பி மனிதர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். இது நீரில் மூழ்கும் மனிதர்களாக இருந்தாலும் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள தீவிர முயற்சிகளை மேற்கொள்வதற்கு காரணமாகிறது. கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற அன்பின் மூலம் இந்த முயற்சிகள் வெற்றியுடன் முடிசூட்டப்படுகின்றன. மனந்திரும்புதல் மற்றும் துன்பம் ஆகியவற்றின் ஒவ்வொரு வேதனையும் சீர்திருத்தத்திற்கான ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் செயலும் பாவத்திற்கான இயேசுவின் பரிகாரத்தை புரிந்து கொள்வதற்கும் அதன் செயல்திறனுக்கு உதவுவதற்கும் நமக்கு உதவும். ஆனால் பாவி தொடர்ந்து ஜெபித்து மனந்திரும்பி பாவம் செய்து வருந்தினால் பாவ நிவிர்த்தியில் அவருக்கு சிறிதளவு பங்கு உண்டு. கடவுளுடன் ஒரே நேரத்தில் அவருக்கு நடைமுறை மனந்திரும்புதல் இல்லை. இது இதயத்தை சீர்திருத்துகிறது மற்றும் மனிதனுக்கு உதவுகிறது. ஞானத்தின் சித்தத்தை செய். நமது குருவின் போதனைகள் மற்றும் நடைமுறைகளின் தெய்வீக கோட்பாட்டை குறைந்தபட்சம் ஒரு பகுதியாவது நிரூபிக்க முடியாதவர்களுக்கு கடவுளில் பங்கு இல்லை. அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் கடவுள் நல்லவராக இருந்தாலும் எந்த பாதுகாப்பையும் நாம் உணர வேண்டியதில்லை. அறிவியலில் போலித்தனம் இல்லை, கொள்கை கட்டாயம். மனித விருப்பத்தால் நீங்கள் அதை கேலி செய்ய முடியாது. விஞ்ஞானம் ஒரு தெய்வீக கோரிக்கை, மனிதனின் கோரிக்கை அல்ல. எப்போதும் சரி. அதன் தெய்வீக கோட்பாடு ஒருபோதும் மனந்திரும்புவதில்லை. ஆனால் பிழையை தணிப்பதன் மூலம் சத்தியத்தின் கூற்றை பராமரிக்கிறது. தெய்வீக கருணையின் மன்னிப்பு பிழையின் அழிவாகும். மனிதர்கள் தங்களுடைய உண்மையான ஆன்மீக ஆதாரத்தை அனைத்து ஆசீர்வாதங்களாகவும் புரிந்து கொண்டால் அவர்கள் ஆன்மீகத்தை நாடுவதற்கு போராடி நிம்மதியாக இருப்பார்கள். ஆனால் மரண மனம் எந்த அளவுக்கு ஆழமாக மூழ்குகிறதோ அந்தளவுக்கு ஆன்மீகத்திற்கு எதிரான தீவிரமான எதிர்ப்பு தவறு உண்மைக்கு கை கொடுக்கும் வரை. குற்றங்களை தடுக்க, வன்முறை செயல்களை தடுக்க அல்லது அவர்களை தண்டிப்பதற்காக நீதிமன்றங்கள் மற்றும் ஜூரிகள் நீதிபதிகள் மற்றும் மரண தண்டனை விதிக்கின்றனர். இந்த நீதிமன்றங்களுக்கு சரீர அல்லது மரண மனதின் மீது அதிகாரம் இல்லை என்று கூறுவது முன்னுதாரணத்திற்கு முரணானது மற்றும் மனித சட்டத்தின் அதிகாரம் விஷயத்திற்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை ஒப்புக்கொள்வது. அதே சமயம் மரண மனம் தீமை, இது உண்மையான சட்டவிரோதமானது, நீதியை மீறுகிறது, கருணைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. விஷயம் குற்றம் செய்ய முடியுமா? விஷயத்தை தண்டிக்க முடியுமா? எந்த நீதிமன்றங்கள் அதிகார வரம்பை கொண்டுள்ளன என்பது குறித்த மனநிலையை உடலிலிருந்து பிரிக்க முடியுமா? மரண மனம் விஷயம் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் குற்றவாளி மற்றும் மனித சட்டம் குற்றத்தை சரியாக மதிப்பிடுகிறது. மேலும் நீதிமன்றங்கள் நோக்கத்தின்படி நியாயமான முறையில் தண்டனையை வழங்குகின்றன. தவறுக்கும் உண்மைக்கும் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையே நிகழ்காலமோ நித்திய கூட்டுறவோ இல்லை. கடவுள் பாவம், நோய் மற்றும் மரணத்தை உண்டாக்குவது போல் இந்த தவறுகளை அனுபவிக்க முடியாதவர். அப்படியானால் இந்த முக்கோண பிழைகளுக்கு உட்பட்ட மனிதனை, தெய்வீக சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை அவனால் எப்படி உருவாக்க முடியும்? கடவுள் தன்னிலிருந்து ஒரு பொருள் மனிதனை உருவாக்குகிறாரா? ஆவி நன்மையிலிருந்து தீமை வெளிப்படுமா? தெய்வீக அன்பு மனிதனை பாவத்தில் ஆழ்த்துவதன் மூலம் மனித குலத்தின் மீது ஒரு மோசடியை செய்து பின்னர் அவனை தண்டிக்குமா? பழமையானதை உருவாக்கி அதன் வழித்தோன்றலை தண்டிப்பதை யாராவது புத்திசாலித்தனம் மற்றும் நல்லது என்று அழைப்பார்களா? பொருள்சார் அறிவு சக்தி என்றால் அது ஞானம் அல்ல, இது ஒரு குருட்டு சக்திதான். மனிதன் பல கண்டுபிடிப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அறிவின் மோசமான விளைவுகளிலிருந்து அறிவு அவனை காப்பாற்றும் என்பதை அவன் இன்னும் உண்மையாக கண்டுபிடிக்கவில்லை. அதன் சொந்த உடலின் மீது மரண மனதின் சக்தி அதிகம் புரிந்து கொள்ளப்படவில்லை. இந்த கனவை நிலைநிறுத்த முனையும் பொய்யான இன்பங்களை விட மரண மனதை அதன் மாம்ச கனவிலிருந்து எழுப்பும் துன்பம் சிறந்தது. ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள் என்று இயேசு கூறினார். இந்த உரையை கவனமாக ஆய்வு செய்தால் இங்கு ஆன்மா என்ற வார்த்தைக்கு தவறான உணர்வு அல்லது பொருள் உணர்வு என்று பொருள். இந்த கட்டளை ரோம் சாத்தானை பற்றியோ கடவுளை பற்றியோ அல்ல, பாவத்தை பற்றி எச்சரிக்கையாக இருப்பதற்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. நோய், பாவம், மரணம் ஆகியவை வாழ்வு அல்லது உண்மைக்கு இணையானவை அல்ல. எந்த சட்டமும் அவர்களை ஆதரிக்கவில்லை. அவர்கள் தங்கள் சக்தியை நிலைநிறுத்துவதற்கு கடவுளுடன் எந்த தொடர்பும் இல்லை. பாவம் அதன் நரகத்தையும் நன்மை அதன் சொர்க்கத்தையும் ஆக்குகிறது. பாவத்தை அழிப்பது மன்னிப்பதற்கான தெய்வீக முறையாகும். தெய்வீக வாழ்க்கை மரணத்தை அழிக்கிறது, உண்மை பிழையை அழிக்கிறது, அன்பு வெறுப்பை அழிக்கிறது. அழிக்கப்பட்டால் பாவத்திற்கு மன்னிப்பு வேறு எந்த வடிவத்திலும் தேவையில்லை. கடவுளின் மன்னிப்பு எந்த ஒரு பாவத்தையும் அழித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அனைத்து பாவங்களின் இறுதி அழிவையும் உள்ளடக்கியது அல்லவா? மனித அமைதியின் இழப்பை உணர்ந்தவர் ஆன்மீக மகிழ்ச்சிக்கான வலுவான ஆசைகளை பெறவில்லை. ஞானம் மற்றும் அன்பு எது என்பதை நாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே பரலோக நன்மைக்கான ஆசை வருகிறது. பூமிக்குரிய நம்பிக்கைகள் மற்றும் இன்பங்களின் இழப்பு பல இதயங்களின் ஈறுவரிசை பாதையை பிரகாசமாக்குகிறது. புலன் இன்பங்கள் மரணத்திற்குரியவை என்பதையும் மகிழ்ச்சி ஆன்மீகமானது என்பதையும் புலன் வலிகள் விரைவாக நமக்கு தெரிவிக்கின்றன. தவறான இன்ப நம்பிக்கைகளை துடைத்துவிட்டு கடவுளின் படைப்புகள் நன்றாக இருக்கும், இதயத்தை மகிழ்விக்கும் உணர்வுகளிலிருந்து ஆன்மாவிற்கு பாசங்களை இடமாற்றினால் உணர்வின் வலிகள் நல்லவை. அறிவியலின் வாள் இது போன்றது. சத்தியம் பிழையை துண்டிக்கிறது. பொருள் மனிதனின் உயர்ந்த தனித்துவத்திற்கும் விதிக்கும் இடமளிக்கிறது. மரண மனம் அதன் உடல் கட்டமைப்பு மற்றும் பொருள் அடிப்படையை கைவிடும் நேரம் நெருங்குகிறது. அழியாத மனமும் அதன் அமைப்புகளும் அறிவியலில் பிடிக்கப்படும் மற்றும் பொருள் நம்பிக்கைகள் ஆன்மீக உண்மைகளில் தலையிடாது. மனிதன் அழியாதவன், நித்தியமானவன். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேட்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.